நம் போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதின செய்தி பிரிவு 5, இறை வார்த்தைகள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டங்களையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்றோமா அல்லது நாம் அனைவரும் நிறைவேற்றுகின்றோமா? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை முன்னால் நிறுத்தி, இந்த சிறு குழந்தைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் உங்களால் செல்ல இயலாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். இந்த இறை வார்த்தையானதை நான் என்னுடைய வாழ்வில் பல நாட்களில் நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த வார்த்தையை நான் பல வேளைகளில் நான் அனுபவித்து இருக்கின்றேன். காரணம், சிறு குழந்தைகளிடத்தில் நான் பேசும் பொழுது, அவர்களிடத்தில் பழகும் போது, அவரிடம் இருந்து மிகப்பெரிய இறை ஞானமெல்லாம் அவர்கள் வழியாக நான் பெற்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நான் அனுபவித்த ஒரு உண்மை நிகழ்வாக அமைகின்றது. இப்படியாக இந்த சிறு குழந்தைகளிடத்தில் நான் அதிகமாக பழகும் பொழுது அவர்களிடம் இருக்கின்ற அறியாமையிலிருந்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நாம் இன்னும் அதிகமாக சிறு குழந்தைகளிடத்தில் பழக வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்வோம். இப்படியாக தான் மறைக்கல்வி வகுப்பில் நான் சிறு குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நான் இயல்பாக ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்கள் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், அதாவது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அரியணையில் நீங்கள் அமர வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யலாம் என்று அவர்களிடத்தில் கேள்வி கேட்டேன். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். யார் எந்த பதில் சொல்லலாம் என்று அவர்களுக்குள்ளாக முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மீண்டுமாக அவர்களுக்கு உதவி செய்யலாமே என்று சொல்லி நான் மற்றொரு ஒரு கேள்வியை கேட்டேன். நான் தினமும் காலையில் கோயிலுக்கு போவேன், இரவும் கோயிலுக்கு போவேன், உள்ளங்கால் படியிட்டு நான் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன், இப்படி ஜெபிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போக முடியுமா அல்லது விண்ணுலகத்திற்கு போக முடியுமா என்று கேட்டேன். அப்பொழுது எல்லா குழந்தைகளும் போக முடியாது என்று அந்த குழந்தைகள் எல்லாம் சொன்னது. மேலுமாக அவர்களுக்கு இன்னும் உதவியாக மற்றொரு கேள்வியும் கேட்டேன். நான் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எனம் இருக்கின்ற சிறு சிறு பணத்தை எல்லாம் நான் ஏழை இளையவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன், அப்படி நான் செய்தால் நான் விண்ணகத்திற்கு செல்ல முடியுமா என்று அவர்களிடத்தில் கேட்டேன். அவர்கள், இல்லை, நீங்கள் செல்ல முடியாது என்று அந்த குழந்தைகள்லாம் சொன்னது. இல்லை இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு சென்று முழுவதும் அந்த நாள் முழுவதுமே நான் ஆலயத்திற்குள்ளாகவே இருப்பேன், ஆலயத்திற்குள்ளாக இருந்து நான் பணி செய்வேன், ஆலய பணிகளெல்லாம் நான் சிறப்பாக செய்வேன், மக்கள் அனைவரையும் நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன், இப்படியாக நான் செய்தால் நிச்சயமாக நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்று அவர்களிடத்தில் கேட்டேன். அவர்கள், போக முடியாது ஃபாதர் என்று அவர்கள் சொன்னார்கள். மேலுமாக, இல்லை, நான் ஆலயத்திற்கு வெளியே சென்று இருக்கிற எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா உதவி பெறுகின்ற அனைவருக்குமே என்னால் முடிந்த எல்லா உதவியும் நான் செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், நோயாளிகளை வீட்டை போய் கவனிக்கிறேன், அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், அவங்களுக்கான பண உதவி கொடுக்குறேன், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் ஆறுதல் கூறுகிறேன், அவன் பக்கத்திலே இருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் செய்யும் பொழுது நான் விண்ணகத்திற்கு செல்ல முடியுமா என்று அவரிடத்தில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், செல்ல முடியாது ஃபாதர் என்று அவர்கள் ஆணித்தரமாக உறுதியாக சொன்னார்கள். அப்ப எப்படியெல்லாம் நம்ம விண்ணகத்திற்கு செல்லலாம் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் சொன்னது, நீங்கள் செய்வதையெல்லாம் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும், ஆனால் இதையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் கடவுளுக்கு மட்டும் தெரிகின்ற வண்ணமாக நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் விண்ணகத்திற்கு செல்ல முடியும், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று அந்த குழந்தைகள் எல்லாம் எங்களிடத்தில் சொன்னது. அன்பார்ந்தவளே, இப்படியாக குழந்தைகளிடத்தில் பலவிதமான இறை ஞானம் எல்லாம் ஒளிந்து கிடக்கின்றது. அதை இந்த நிகழ்வின் வழியாக நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். அன்பார்ந்தவளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகமும் இதனுடைய அடித்தளமாக தான் அமைந்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் திருச்சட்டத்தை எல்லாம் அழிக்க வரவில்லை, மாறாக நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியின் 5வது அதிகாரத்தில் அவர் அழகாக கூறுகின்றார். எனவே இந்த கடைபிடிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் உள்ள வேறுபாடு என்னவாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிந்திக்க அவர் அழைக்கின்றார். எனவே மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் முழுவதுமே நாம் எடுத்துக்கொண்டால் இது ஒரு மழைப்பொழிவாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு மலையிலிருந்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் திருவாய் மொழிந்து கற்பித்த பல பாடங்களை மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே அவர் சொல்லும் பொழுது பலவிதமான திருச்சட்டங்களை எடுத்து காட்டுகின்றார். திருச்சட்டத்தில் இவ்வாறாக எழுதியிருக்கின்றது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று எழுதியிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் அதை அழிக்க வந்தீர்களா என்று பலரும் ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார்கள். ஆண்டவர் சொல்கின்றார், நான் அழிப்பதற்காக வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எனவே திருச்சட்டத்தில் கொலை செய்யாதே என்று எழுதியிருக்கின்றது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கோபமே படாதே என்று சொல்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திருச்சட்டத்தில் உள்ள அடிப்படை நோக்கத்தை பார்க்கின்றார், அடிப்படை எண்ணத்தை பார்க்கின்றார். நாம் அனைவரும் மரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம், அந்த கனியெல்லாம் நாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கனியை உருவாக்குவதற்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மரத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த வேரை ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். வேர் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றதோ, வேர் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றதோ, அதனால் தான் இந்த மரமும் உறுதியாக இருக்கின்றது, அதனால் பலனை தந்து கொண்டிருக்கிறது, பல பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, அதற்கு அடிப்படையாக இருப்பது வேர். எனவே இந்த திருச்சட்டத்தில் இந்த வேரை நாம் உற்று பார்க்க வேண்டும். கோபப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நாம் கொலை செய்ய முடியாது. கோபமே படவில்லை, நான் பிறரை மன்னித்து விடுகிறேன் என்றால் இந்த கொலை செய்கின்ற அளவுக்கு நம்மால் அங்கு செய்ய முடியாது. எனவே இந்த அளவுக்கு கடவுள் திருச்சட்டத்தை உன்னிப்பாக கணித்து அந்த திருச்சட்டத்தை நாம் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று, நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே திருச்சட்டம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த திருச்சட்டத்தை இஸ்ரேலே கேளுங்கள் என்ற முதல் வாசகத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். எவையெல்லாம் திருச்சட்டம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், ஆண்டவர் தந்தையாம் கடவுள் கொடுத்த 10 கட்டளை தான் திருச்சட்டத்தினுடைய மையமாக இருக்கின்றது. அதற்கு பின்பாக தொடக்கத்தில் இருக்கின்ற முதல் 5 நூல்களும் நமக்கு சட்டத்தினுடைய தொகுப்பாக அது கொடுக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இறை வாக்கினர்கள் நமக்கெல்லாம் இறை வாக்குகளை வழியாக சட்டத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த சட்டத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுவும் திருச்சட்டத்தம் என்று நம்முடைய விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக சதுசேயர்கள் இயேசுவினுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த குழுவினர்கள் சட்டத்திற்கு விளக்கம் கொடுப்பவர்களாக, ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்துகின்ற மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இவ்வாறாக இவை அனைத்துமே திருச்சட்டம் என்று யூதர்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே இதையும் உண்மைதான், சதுசேயர்கள் சட்டத்தை ஆராய்ந்து அதில் புதுவிகமான சட்டத்தை எல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். அந்த சட்டத்தை எல்லாம் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக பரிசேயர்கள் அந்த திருச்சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற மக்களாக, இம்மி அளவு நகராமல் அந்த திருச்சட்டத்தை மையமாக வைத்து தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று, அவர்கள் நேர்மையாக காட்ட வேண்டும் என்று இந்த திருச்சட்டத்தை எல்லாம் அவர்கள் முறையாக கடைபிடித்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், கடைபிடித்தல் என்பது வேறு, நிறைவேற்றுவது என்பது வேறு என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு பிரித்து காட்டியிருக்கின்றார். கடைபிடித்தல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, திருச்சட்டத்தை நாம் சில வேளைகளில் கடமைக்காக அதை கடைபிடிக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், ஓய்வு நாள், அன்று திருப்பலிக்கு போகணும் என்ற ஒரு சட்டமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடமைக்காக நாம் அந்த சட்டத்தை கடைபிடிக்கின்றோமா, அல்லது உள்ளார்ந்த உணர்வோடு அந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது, திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருக்கென்று பலி செலுத்து வரும் பொழுது, முதலில் யோசித்து பாருங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளோடு ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் நீங்கள் பழி பொருட்களை அப்படியே வைத்துவிட்டு அவர்களோடு ஒப்புரவு செய்து கொண்டு மீண்டுமாக வந்து இந்த பழியை ஒப்பு கொடுங்கள். காரணம், ஆண்டவர் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த சட்டத்தை கடைபிடிக்க நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆனால் நாம் எவ்வாறாக இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, உடன் பிறந்தவர்களோடு நாம் பலவிதமான சிக்கல்களோடும் கோபங்களோடும் மனத்தாங்களோடும் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்றோம். திருப்பலியில் பங்கு கொண்டு காணிக்கை கொடுக்கின்றோம். நற்கருணை உட்கொண்டு நாம் வழக்கமாக வருகின்றோம். இது ஒரு வாடிக்கையான வேடிக்கையான திருப்பலியாக அது அமைந்து விடுகின்றது. எனவே இவ்வாறாக கடமைக்காக நாம் சட்டத்தை கடைபிடிக்கின்றோம். ஒரு முறை குழந்தைகளிடத்தில் பாவ சங்கீர்த்தனம் எப்படியாக செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். மேலுமாக நிறைய நபர்கள் பாவ சங்கீர்த்தனம் வரும்போது, அதுவும் குழந்தைகள், 2, 3, 4, வெறும் 5 பாவத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு அவர்கள் மீண்டுமாக சென்று விடுகின்றார்கள். எனவே மீண்டுமாக அந்த மாணவர்களிடத்தில் சென்று, நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது குறைந்த பட்சமானது 10 பாவத்தையாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தினேன். எனவே அவர்களும் வந்தார்கள். அதில் ஒரு பையன் இவ்வாறாக சொன்னார், ஃபாதர், நான் எங்கள் அப்பாவை அடித்தேன், எங்கள் அம்மாவை அடித்தேன், என்னையே நான் அடித்தேன், என் அண்ணனை அடித்தேன், என் தம்பியை அடித்தேன், என் தங்கச்சியை அடித்தேன், பக்கத்து வீட்டுக்காரனை அடித்தேன், என் ஃப்ரெண்டை அடித்தேன், என் தாத்தாவை அடித்தேன், என் பாட்டி அடித்தேன், 10 பாவம் முடிச்சிட்டேன். இப்படியாக அடித்தல் என்பது ஒரு பாவம், இதோ கடமைக்காக செய்ய வேண்டுமே என்று சொல்லி 10 பாவத்தையும் நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி இவ்வாறாக இந்த 10 நபர்களையும் பிரித்து பார்த்து, இவர்கள் அனைவரையும் நான் அடித்து விட்டேன் என்று கடமைக்காக நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றோம். எனவே ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கின்றோமா, அல்லது ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் கடமைக்காக செய்கின்றோமா? அதோ திருஅவை நமக்கு சட்டத்தை கொடுத்திருக்கிறது, வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம், நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சட்டம் கொடுத்திருக்கிறது. நாம் ஒரு முறை மட்டும் சொன்னால் போதும், அதுவும் கடமைக்காக செய்தால் போதும் என்ற நினைவோடு நாம் இருக்கிறோமா, அல்லது உள்ளார்ந்த உணர்வோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு, மன தாழ்மையோடு, ஆண்டவருக்கு முன்பா என்னுடைய பாவத்தை அனைத்தையும் நான் ஒப்பு கொடுக்கின்றேன், ஆண்டவர் இரக்க மிகுந்த ஆண்டவர், நிச்சயமாக என்னை மன்னிப்பார், நான் மீண்டுமாக ஒரு புது பிறப்பை அடைகின்றேன், புதிய உயிர்த்தெழுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் உணர்ந்து அதை செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். காரணம், ஆண்டவர் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றார். எனவே நாம் கடமைக்காக இந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன மாதிரி, நீங்கள் திருச்சட்டத்தை வெறும் வெற்றுக்காக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்ததாக இந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது அடுத்தவர்களுக்காக இந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். தவ காலத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்களுடைய இதயங்களை எல்லாம் கிழித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் பல நபர்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது தவ காலத்துக்கு என்று தனியான ஒரு ஆடையை வைத்துக் கொள்கின்றார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை பற்றி நான் எந்த ஒரு விமர்சனமும் செய்யவில்லை. ஆனால் அவர்களை பார்த்து கொண்டு அடுத்தவர்களும் அதை கேட்கின்றார்கள், யோ தவ காலத்தில் அவங்க மட்டும் வித்தியாசமான ஆடையை அணிந்து கொள்கின்றார்களே, நானும் அதை போல அணிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் என்னை பாவி என்று மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அடுத்தவர்களுக்காக இந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். அதைதான் ஆண்டவர் பல வேளைகளில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செய்யும் பொழுது அவர்களை வன்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்டிக்கின்றார், அவர்களை கண்டிக்கின்றார். உங்களுடைய வாசக பட்டைகளை எல்லாம் நீங்கள் பெரிதாகி ஆக்கிக் கொள்கின்றீர்கள், உடைய குஞ்சங்களை எல்லாம் பெரிதாக மாற்றிக் கொள்கின்றீர்கள், மேலுமாக நீங்கள் வெளிப்படையான நோன்பு இருக்கின்றீர்கள், ஜெபிக்கும் பொழுது சந்தை வெளிகளிலிருந்து உறக்க கத்தி பலவிதமான வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், மேலுமாக நீங்கள் பந்திகளில் அமரும் பொழுது முதன்மையான இடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அடுத்தவர்களுக்காக வெளிப்படையாக இந்த முயற்சிகள் எல்லாம் சட்டத்தை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அது வெறும் சட்டமாக தான் அது மாறிவிடுகின்றது. அதைதான் சீராக் புத்தகம் பிரிவு 33 இறைவார்த்தை 2 ஆண்டவர் சொல்கின்றார், ஞானிகள் திருச்சட்டத்தை வெறுக்க மாட்டார்கள், அதை கடைபிடிப்பவர்கள் நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவார்கள். அதாவது நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்று நடித்து கொண்டிருப்பவர்கள் புயலில் சிக்கிய படகு போல அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று சீராக் புத்தகத்தில் கடவுளமை முழுமையாக கண்டிக்கின்றார். எனவே ஆண்டவருடைய எச்சரிக்கை வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அடுத்தவர்களுக்காக நாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தவர்கள் வீட்டில் ஸ்டார் கட்டிவிட்டார்கள், அடுத்தவர்கள் வீட்டில் குருத்தோலையை வைத்து விட்டார்கள், அடுத்தவர்கள் வீட்டில் அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்தவர்கள் செய்கின்றார்களே நாம் செய்ய இயலவில்லையே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். திருச்சட்டம் என்பது ஆண்டவர் ஒவ்வொருடைய இதயத்திலும் எழுதியிருக்கின்றார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவர் வைத்திருக்கின்றார். அதை நீங்கள் தான் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக ஒருபோதும் திருச்சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம். அதற்கு அடுத்தபடியாக திருச்சட்டத்தை நாங்கள் கடைபிடிக்கின்றோம், நாங்கள் தான் நல்லவர்கள் என்று வெளிப்படையாக நாம் அடையாளப்படுத்தி கொள்கின்றோம். ஒரு இளைஞர், பணக்கார இளைஞர் ஆண்டவிடத்தில் வருகின்றார். நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவிடத்தில் கேட்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், திருச்சட்டத்தை, அதாவது 10 கட்டளையை முழுமையாக கடைபிடி என்று சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் இளமை காலத்திலிருந்தே முழுமையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று அவர் சொல்கின்றார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒன்று குறைவாக இருக்கிறது, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்லும் பொழுது அவர் முகவாட்டத்தோடு அவர் திரும்பி செல்கின்றார். எனவே தான் நல்லவன், நான் மட்டும்தான் நல்லவன், ஆண்டவருடைய திருச்சட்டத்தையும் ஆண்டவருடைய நெறியையும் நான் மட்டும்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மூட நம்பிக்கையில் அவர் ஆண்டவர் முன் தன்னை நல்லவர் என்று காட்டிக்கொள்வதனுடைய மனநிலையில் அவர் வந்திருக்கின்றார். எனவே திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் அனைவருமே நல்லவர்கள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மாறாக ஆண்டவர் வெளிப்படையான காரியத்தை பார்ப்பதில்லை, மாறாக ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற செயலை பார்க்கின்றார். உங்களுடைய உள்ளத்தில் எந்த வகையான சிந்தனையை ஆண்டவர் பார்க்கின்றார். நீங்கள் 4 சுவற்றுக்கு வெளியே செய்வது முக்கியமல்ல, மாறாக 4 சுவற்றுக்குள் கடவுளுடைய முன்னிலையில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையில் மிகச்சிறப்பான பார்வையாக பார்க்கப்படுகின்றார். எனவே நான் தான் நல்லவன், நான் மட்டும்தான் நல்லவன் என்று நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி கண்மூடித்தனமாக சில நபர்களை எல்லாம் திருச்சட்டத்தை எல்லாம் கடைபிடிக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் பெண்கள் எல்லாம் வரும் பொழுது அவருடைய தலையில் முக்காடு போட்டுக் கொள்கின்றார்கள். சில பெண்கள் இடத்துல போய் கேட்டேன், நீங்க எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா போட சொல்லியிருக்காங்க அதனால போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் பதில் சொன்னாங்க. சில பேர் இல்லை அருச்சகோதரிகள் வந்து எங்க தலையில வந்து ஒரு கொட்டு வைப்பாங்க, அதனால நாங்க என்ன பண்ணுவோம், எங்க தலைய மூடிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமலே கண்மூடித்தனமாக அவர்கள் எல்லாம் அதை கடைபிடிக்கின்றார்கள். இந்த முக்காடு போடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், அது அதை நம்ம மிகப்பெரிய டாபிக், அதையெல்லாம் நாம வேற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பற்றி நாம் விவாதித்துக் கொள்ளலாம். இதில் ஒரே ஒரு பார்வை மட்டும் உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக பவுலடியார் கொரிந்தியர் மக்களுக்கு எழுதும்போதுதான் இதை பற்றி அவர் எழுதுகின்றார், முக்காடு போடுவதை பற்றி எழுதுகின்றார். காரணம், கொரிந்து நகர மக்கள் அனைவருமே அவர்கள் கடலோரத்தில் இருக்கின்றார்கள், வியாபாரம் செய்கின்ற தொழிலை செய்கின்றார்கள். எனவே அங்கு வியாபாரத்தோடு பலவிதமான தீய செயல்களும் அங்கு நடைபெற்று கொண்டிருந்தன. குறிப்பாக விபச்சாரம் என்பது அங்கு பெரும்பான்மையான மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்மணிகள் எல்லாம் ஆலயத்திற்குள் வரும் பொழுது ஆண்களுக்கு சில சலசலப்புகள் ஏற்பட்டன. எனவே இந்த சலசலப்பை குறைப்பதற்காக, கவனச்சிதறலை குறைப்பதற்காக பெண்களை எல்லாம் முக்காடு அணிந்து கொள்ளுங்கள் என்று புனித பவுலடியார் அழைப்பு கொடுக்கிறார் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். எனவே தாங்கள் விபச்சாரிகள் என்பதற்காக அவர்கள் முக்காடு போட்டு அவர்கள் மறைத்துக் கொள்கின்றார்கள். எனவே விபச்சாரிகள் மட்டுமல்ல, அந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கின்ற அனைத்து பெண்மணிகளையும் நீங்கள் முக்காடு போட்டு மூடிக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் இங்கு சலசலப்பு இருக்காது என்று அன்றைய நடைமுறை சிக்கலுக்காக இந்த சட்டத்தை அவர் கொடுத்தார். எனவே நாம் பலரும் இதை கண்மூடித்தனமாக இதை ஏற்று நாம் நடந்து கொள்கின்றோம். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், கடைபிடிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் என்பது பல வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினார். நாம் அனைவரும் திருச்சட்டத்தை எல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். வெறும் கடமைக்காக, அடுத்தவர்களுக்காக, தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக கண்மூடித்தனமாக நாம் இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவரை போல உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்வோம். உண்மையான செயல் எதற்காக செய்யப்படுகிறது என்று வேரை நோக்கி செல்வோம். அந்த வேரில் இருக்கின்ற உண்மையை பற்றி கொள்வோம். மேலுமாக யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தை 17 நாம் வாசிக்கின்றோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. எனவே நாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்கும் பொழுது கடவுளம் இருந்து நமக்கு அருளும் கிடைக்கின்றது, உண்மையும் கிடைக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அருளையும் உண்மையும் பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். பாருங்கள்.